சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 99 திருமண ஒப்பந்தம். எதிர்பாராத விதமாக முரட்டுத்தனமாக அளிக்கப்பட்ட அந்த முத்திரை அவள் உணர்ச்சிகளை எழுப்புவதற்கு பதிலாக ஸ்தம்பிக்கவே செய்தது. படைத்தலைவன் அளித்த அந்த முத்திரையில் ஆசை இல்லை, காமம் இல்லை, கடமை மட்டும் இருந்ததாக தோன்றியது யவனராணிக்கு. கைகளை பிடித்து சிறு குழந்தையை தூக்குவது போல தன்னை தூக்கி முகத்தை முரட்டு இதழ்கள் தாக்கிய செய்கையின் காரணம் திட்டமாக அவளுக்கு புரியாததால் அவன் எதிரில் நின்றபடியே தலையை பின்புறம் தாழ்த்தி தனது நீலமணி கண்களை அவன் மீது நிலைக்க விட்டாள். அவன் பிடித்து சரில் என்று தூக்கியதால் அவள் கொண்டை அவிழ்ந்து நீண்ட பொன்னிற குழல் பின்புறம் சாய்ந்து நிலத்தை தொட்டது. அண்ணாந்து அவன் முகத்தை நோக்கிய அவள் முக சந்திர பிம்பம் எத்தனை எத்தனை ஆசைகளையோ கிளறிவிட்டது. ஆனால் அந்த ஆசைகள் படைத்தலைவன் முகத்தில் அருந்து கிடந்தன. அவன் கண்களில் கவலையே படர்ந்து கிடந்ததை ராணி கவனித்தாள். தன் கைகளை பிடித்து அவன் தூக்கி சிறிது நேரமாகியும் அவன் தன்னை விடாமல் அப்படியே பிடித்துக் கொண்டிருந்ததைக் கண்ட ராணி ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக, "படைத்தலைவரே, சற்று விடுங்கள், கை வலிக்கிறது" என்றாள். ஏதோ இயந்திரத்தால் இயக்கப்பட்டவை போல அவன் கைகள் அவளை விடுதலை செய்தன.
"மன்னிக்க வேண்டும் ராணி"
என்று அவன் சொற்களும் சம்பிரதாயமாக வெளிவந்தன. ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடும் போது ஏற்படும் குழப்பம் படைத்தலைவனின் சொற்களில் இல்லாததை கவனித்த ராணி, "படைத்தலைவர் ஏதோ திட்டவட்டமாக காரியத்தில் இறங்கியிருக்கின்றார்" என்பதை ஊகித்துக் கொண்டாள். ஆகையால், "எதற்கு மன்னிப்பது படைத்தலைவரே?" என்று பதிலுக்கு கேட்டாள்.
"கொஞ்சம் முரட்டுத்தனமாக கைகளை பிடித்து விட்டேன்"
என்றான் படைத்தலைவன் வருத்தம் தோய்ந்த குரலில். "இதில் வருத்தப்படுவதற்கு எதுமில்லை, படைப்பின் வழி இது" என்றாள் ராணி.
"எது படைப்பின் வழி?"
என்று வினவினான் படைத்தலைவன். "ஆண்களுக்கு முரட்டுத்தனமும் பெண்களுக்கு மென்மையும்" என்று சொன்ன ராணி, "கையை அப்படி பிடிப்பதில் தவறில்லை" என்று மேலும் ஏதோ சொல்ல முற்பட்டு முடியாததால் மோகன புன்முறுவல் செய்தாள். தான் சொன்ன பதிலோ பேச்சை இழுத்து விட்டதால் ஏற்படக்கூடிய ஊகத்தாலோ படைத்தலைவன் சங்கடப்படுவான் என்று நினைத்திருந்ததால் ராணி ஏமாந்தை போனாள். எந்தவித சங்கடமும் இல்லாமலும் உறுதியான குரலிலும் பதில் சொன்னான் படைத்தலைவன்.
"மற்ற எதிலும் தவறில்லை ராணி"
என்று. "தவறில்லையா?" என்று ராணி வினவினால் ஆச்சரியத்துடன்.
"இல்லை, தவறில்லை"
திட்டமாக வந்தது படைத்தலைவன் பதில். "நீங்கள் என்னை..."
மேலும் சொல்ல முடியாமல் தவித்தாள் ராணி. "ஆம், அதிலும் தவறில்லை."
"எனக்கு புரியவில்லை படைத்தலைவரே."
"என்னை மனம் செய்து கொள்ளும்படி நீ கேட்கவில்லையா?"
"ஆம், கேட்டேன்."
"அப்பொழுதுதான் என் நாட்டுக்கு உதவுவதாக கூறினாய்."
"அதுவும் உண்மைதான்."
"மனம் புரிய முடிவு செய்து கொள்ளும் இருவர் மனமுத்திரியை இடும் வழக்கம் உங்கள் நாட்டில் எப்படி?"
ராணி பதில் ஏதும் சொல்லவில்லை. அவள் புத்தி பெரிதும் குழம்பி கிடந்தது. படைத்தலைவன் இதழ்கள் தன் நெற்றியுடன் கனவேகத்தில் இணைந்ததன் காரணத்தை புரிந்து கொண்டாள். தன்னை மணக்க உறுதி கூறும் முறையில் அவன் இட்ட முத்திரை அது என்பது தெளிவாக தெரிந்தது அவளுக்கு. "இருப்பினும் என் நாட்டு வழக்கத்தை சரியாக உணர்ந்து கொள்ளவில்லையே இவர். தந்தையும் சகோதரனும் பாசத்தை காட்ட நெற்றியில் அன்பு முத்தமிடுவது உண்டு. கணவன் கடைபிடிக்க வேண்டிய முறை வேறல்லவா?" என்று எண்ணமிட்டு சற்று வெட்கமும் அடைந்தாள். ஆயினும் அவள் எண்ணம் தனக்கு மனமுத்திரை அளிப்பதே என்பதை உணர்ந்ததாள். சம்பிரதாயத்தில் என்ன இருக்கிறது? திருமணமான பின் எங்கே போகிறார் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள். முறை எப்படி இருந்தாலும் முத்திரை மனத்தை முன்னிட்டுத்தானே என்று நினைத்து ஓரளவு திருப்தியும் அடைந்தாள். "இனி இவர் என் கணவர். நெற்றியில் சிவப்பு சுட்டி கட்டி முதன் முதலாக மனமுத்திரையிட்ட என் ஆயுட்காவலர் இவர்." "ஆமாம், இது கனவல்ல, உண்மை, உண்மை" என்று அவள் சித்தம் திரும்ப திரும்ப கூறி கொண்டது இதயம் அந்த மங்கள நிகழ்ச்சிக்கு பெரிதாக தாளம் போட்டது. ராணியின் உடல் பூராவும் மயிர் கூச்சல் எடுத்தது. உணர்ச்சிகள் அத்தனை நிரம்பி நின்ற நேரத்திலும் ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்து கொண்டாள் ராணி. "இது அவர் எனக்கு அளிக்கும் காதல் பரிசல்ல, நாட்டுக்கு அவர் அளிக்கும் கடமை பரிசு, நாட்டு நலனுக்கு செய்யும் தியாகம், கரிகாலன் முடிசூட்டு விழாவுக்கு அவர் அளிக்கும் பாத காணிக்கை. இதை நான் ஏற்கலாமா? இப்படி ஒரு ஆடவரை கட்டாயப்படுத்தி பெறும் திருமணத்தில் இன்பம் இருக்குமா?" என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். அந்த கேள்விக்கு விடை பெற இளம்சழியனை மீண்டும் ஒரு முறை ஏறெடுத்து நோக்கினாள். அவள் யோசனைகள் புத்தியில் சுழன்ற சில வினாடிகளில் இளம்சழியன் தன் உணர்ச்சிகளை பூராவாக சுவாதீனம் செய்து கொண்டு விட்டதால் ராணியை நோக்கி புன்னகை செய்தான். அந்த புன்னகை ராணியின் மனத்தை கொள்ளை கொண்டது. "எப்படியும் காலம் பூவாழ்கையின் உருவத்தை இவர் இதயத்தில் இருந்து அழித்துவிடும். எங்கள் காதல் வாழ்க்கை வெள்ளத்தில் வேளிர்குல பேரழகியின் உருவம் நிச்சயமாக மறைந்து போகும்" என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டாள் ராணி. அந்த சமயத்தில் புன்முறுவல் செய்து கொண்டு கேட்டான் இளம்சழியன்,
"என்ன யோசிக்கிறாய் ராணி?" என்று.
"ஒன்றும் யோசிக்கவில்லை" என்றாள் ராணி.
அப்படியானால் மேற்கொண்டு நாம் செய்ய வேண்டியதை தீர்மானிக்கலாமா என்று வினவினான் படைத்தலைவன்.
எதை தீர்மானிக்க வேண்டும் படைத்தலைவரே
என்று பதிலுக்கு ராணியும் ஒரு கேள்வியை வீசினாள். ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதியை.
ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதியா?
ஆம் ராணி, நமது ஒப்பந்தம் இரண்டு பகுதிகளை கொண்டது. ஒன்று திருமண பகுதி, இன்னொன்று நாட்டு பகுதி.
என்ன?
புரியவில்லையா ராணி? நான் உன்னை மனம் புரிவதானால் நாட்டுக்கு உதவுவதாக கூறினாய். திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டு ஒப்பந்தத்தில் முத்திரையும் வைத்துவிட்டு இனி நாட்டு பகுதியை கவனிக்க வேண்டும்.
இனி அது ஒப்பந்தமாகாது படைத்தலைவரே.
பின் என்ன ஆகும்?
என் கணவர் கட்டளையாகும்.
அப்படியானால் நான் சொல்வதை கவனி என்று ஏதோ ஒற்றனுக்கு திட்டத்தை விவரிப்பது போல தன் திட்டத்தை விளக்க முற்பட்ட இளம் சொழியன், ராணி, இந்த ஊரில் இந்திர விழா என்று ஒரு விழா உண்டு என்று துவங்கினார்.
ஆமாம், உண்டு, கேள்விப்பட்டிருக்கின்றேன்
என்றாள் ராணி. அது இந்த ஆண்டு நடைபெறப் போவதில்லை.
ஏன்?
அதை உங்கள் காதல் தெய்வமான வீனஸின் திருவிழாவாக்க லைபீரியஸ் திட்டமிட்டிருக்கின்றார்.
அதனால் என்ன பயன்?
ஒரு நாட்டார் இன்னொரு நாட்டாரை ஆக்கிரமிக்கும் பொழுது ஆக்கிரமிக்கப்படும் நாட்டின் கலைகளையும் விழாக்களையும் மாற்றுவது வரலாறு கண்ட உண்மை. அது கிடக்கட்டும், வீனஸ் விழாவை நடக்கட்டும். ஆனால் அதில் அடுலிஸ் ரத போட்டி போல ஒரு ரத போட்டிக்கும் நீ ஏற்பாடு செய்ய வேண்டும்.
ரத போட்டி எதற்கு?
காரணமாகத்தான் கூறுகிறேன் ராணி. நமது திருமணம் நடக்க வேண்டுமானால் இந்த ரத போட்டி நிச்சயமாக நடக்க வேண்டும்
என்றான் இளம் சொழியன். நடந்தால்?
ராணி சந்தேகத்தோடு அவனை நோக்கினாள்.
யாரும் இல்லாத அந்த அறையை இருமுறை சுற்றுமுற்றும் பார்த்தான் படைத்தலைவன். பிறகு ராணிக்கு வெகு அருகில் வந்து அவள் காதில் ஏதேதோ சொன்னார். அவன் சொல்ல சொல்ல ராணியின் விழிகள் பயத்தாலும் வியப்பாலும் நன்றாக மலர்ந்தன. மிகவும் பயங்கரமான திட்டம் படைத்தலைவரே
என்று இறைந்தே கூறினாள் ராணி.
அதைவிட பயங்கரமான செய்தி ஒன்றும் அவ்விருவருக்கும் காத்திருந்தது. அவர்கள் திட்டமெல்லாம் தவிடுபொடியாகும் செய்தியுடனும் திகிலும் கலவரமும் மண்டிய முகத்துடனும் அறை கதவை சரில் என்று திறந்து கொண்டு உள்ளே ஓடிவந்தான் ஹிப்பாலஸ்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.